www.rtfm.org.nz.
இன்றைய தமிழ் இலக்கிய நிகழ்ச்சியில்
கர்ணன் என்கின்ற ஒரு பாத்திரத்தை பற்றி நாம் காண இருக்கின்றோம். முதலில் பேச இருப்பவர் நெல்லை கண்ணன். அதைத் தொடர்ந்து கர்ணன் எப்படி கொடை செய்வான் என்று வில்லிபுத்தூரார் பாடல் வரிகளை விளக்க வருகின்றார் சுமதி ஸ்ரீ. அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை எமக்கு தெரிவிக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். எமது தொடர்பு எண் 0217391879. நன்றி, வணக்கம்.
உங்களை நிறைய படிச்சவங்க இருப்பீங்க, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கர்ணன் மட்டும் எப்படி குடுத்துறவனானா? யாராவது சொல்லுங்களேன். பாண்டவர்கள் மூத்தவன், அவன் மட்டும் எப்படி அள்ளி அள்ளி குடுக்கிற மாதிரி ஆனான்? அவன் பிறந்தது சூரியனுக்கு. சூரியன்னா உலகத்து உயிரிலே கிடையாது. உலகத்து உயிரிலுக்கு போனா வாழ வைக்கிறான் சூரியன். அவன் தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திருக்கான், வாரி வழங்குறான். அவனுக்கு பிள்ளைய பிறந்தா எப்படி கொடுக்காம இருப்பான்? அவனுக்கு அண்ணன் யாரு? அண்ணன் சனீஸ்வரப்பான். அவனும் சூரிய மகன், அவன் மூத்தவன், இளையவன். சுக்கரதோஷம் கெடுத்துரும், சனிதான். அது பொங்கு சனிம்பாங்க நம்ம பெரியவங்க. குந்தி போஜ மன்னனுக்கு குழந்தை இல்லை. ஒரு யாதவ குல பெண்ண 14 வயசு பிள்ளைய வளர்க்கிறான். அந்த காலத்துல மன்னர்கள் அரண்மனைக்கெல்லாம் அடிக்கடி சாமியார்கள் போவாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாப்புலரான சாமியார் துர்வாச முனிவர். கோபப்பட்டுக்கிட்டே இருப்பான் அவர், அவர் வேற வேலையே கிடையாது. முனிவர்னு பேர போனா முனி, எல்லா முனியையும் துறந்தவர்கள்தான் முனிவர். அவர் துறக்கவே இல்லை. அந்த துர்வாச முனிவரை மன்னன் அந்த 14 வயசு வளர்ப்பு பண்ண கொடுத்து நீ பாத்துக்க வரேன். அது 2 மாசம் பாத்துருக்கு. ஒரு இடத்துல உள்ள துர்வாசரை கோவப்பட விடல. அப்ப துர்வாசர் கிளம்புறனைக்கு அந்த பொண்ணை கூப்பிடாரு. எங்க வேணா வருதுப்பா, கூப்பிடாரு. உனக்கு திருமணம் ஆகும், ஆனா குழந்தை இல்லாம போயிரும். உன் கணவனுக்கு குழந்தை பெற தகுதி இல்லாம போயிரும். அதனால நான் ஒரு மந்திரத்தை உனக்கு சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை சொல்லி எந்த கடவுளை கூப்பிடுறோ அவன் வருவான், அவன் அம்சமா உனக்கு ஒரு குழந்தை வரும். 14 வயசு பிள்ளைகிட்ட சொன்னா சோதிச்சு பார்க்கமா? சோதி பார்க்காதான். அந்த பிள்ளை முட்டமாள போய் இன்னைக்கு சூரியனை பாத்துட்டு இருக்கு. அப்ப இவனை கூட்டா வருமானா நினைச்சு மந்திரத்தை சொல்லு. அவன் வந்ததுக்கு அப்புறம் பதறது, நான் கண்ணி திருமணம் ஆகல, நீ போயிருங்க. அவன் என்ன பதில் சொல்றான்? என்ன, நான் மந்திரத்தை கட்டுப்பட்டு வந்திருக்கேன், நீ என்ன போக சொன்னா அந்த முனிவனையும் உன்னையும் அழிச்சிருவேன், உங்க அப்பாவையும் அழிச்சிருவேன். பயந்த பிள்ளை உடன்படுது. அதுல பிறந்தவனா சூரியகுமாரன் கர்ணன். ஆனா அவன் ரொம்ப அவ காலத்துல தொட்டில் குழந்தை திட்டம் இல்ல போலுக்கு, ஆத்துல வச்சு விட்டான். ஆனா அறிவான பெண் தன்னுடைய சேலை ஒண்ணு அடையாளத்துக்கு வச்சிருக்கா. எங்கேயாவது கண்டுபிடிக்கணும்னா அது மிதந்து வருது. ஒரு தேர் ஒட்டி அவளை எடுத்துருவான் குருச்சேத்திரத்துல. அவன் கொண்டு வளர்க்கறான். அவன் மனைவிக்கு குழந்தையில ரொம்ப பெரிய அன்பா வளர்க்கறான். அந்த குழந்தை சகல விதமான தெய்வ அம்சமும் அவனை பார்த்தா இருக்கு. கவசம் இருக்கு, குண்டன் இருக்கு, ரொம்ப தேஜஸா இருக்கான். ஆனா நம்மள மாதிரி கருப்பு தான் அவன். எனக்கு ஒரு பெருமை இல்லையா, நான் கர்ணன்லாம் நம்மள மாதிரி கருப்பா இருந்திருக்கான் அப்படின்னு வளர்ந்துட்டு இருக்காங்க. வளர்ந்துட்டு இருக்கும் போது இங்க என்ன ஆகுது, வரிசையா ஒரு சாமிக்கு ஒரு குழந்தைய பெறான். அடுத்தால தர்மராஜனுக்கு தர்மன், அப்புறம் வாயுபுத்திரன் பீமன், அப்புறம் இந்திரனுக்கு மகன் அர்ஜுனன். வரிசையா ஒரு 5 குழந்தை. பாண்டு இருக்கான், பாண்டுவன் தொட்டா இறந்து போயிடும், இறந்தும் போயிடும். ஊர்ல திருதராஷன் இருக்கான். அவங்க அம்மா அந்த காலத்தையே பொம்பளை இருக்கு. அவங்க அம்மா ரொம்ப நல்லவா. அந்த மனசுக்குள்ள தப்பு இருந்திருக்கு. அந்த மொதப்பே குருடனா பிறந்தான். அதனாலதான் அவன் ஆட்சிக்கு வர முடியல. அவன் ஊனமுற்றவனா இருக்கான்னு பாண்டு ஆட்சியில வைக்காங்க. அதுலதான் ஆனா அப்புறம் பாண்டு காட்டுக்கு போயிடறான். அங்க ஆள முடியாது, பையன்களை வச்சு ஆழ்ந்துக்கிடுங்கன்னு. ஆனா அங்க என்ன நடக்கு, பீஷ்மர் அவங்க ஒரு அற்புதமான கேரக்டர். அந்த பாரதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதியா, எல்லாரையும் காப்பாத்த பிறந்த பீஷ்மர் 8 பிறந்தான். எல்லாத்தையும் சரி செய்ய வந்த பகவான் கண்ணன் 8. இந்த எல்லாத்தையும் பெரிய பிரச்சனை பண்ண சகுனி 8 பிறந்தான். மன்னிச்சுக்கிடுங்க, நானும் 8 தான் பிறந்தேன். என்னோட கண்ணதாசன் 8 தான் பிறந்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, எல்லா 8 மோது. ஒருத்தன் பரமாத்மா பீஷ்மன் பேர். அவனுக்கு ஏன் வந்தா, அவன் தேவவரதன் ஒரு ஆள் தான். அவங்க அப்பா வந்து மன்னரா இருக்காரு குருச்சேத்திரத்துல. அவரு அவங்க அப்பா திடீர்னு ரொம்ப மெலிஞ்சு போறாரு, ரொம்ப மெலிஞ்சு போறாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு. தேவவரதனுக்கு சந்தேகம் வருது. அப்பாவுடைய எப்பவுமே பெரிய மனுஷன் மேல சந்தேகம் வந்தா டிரைவர் தான் கேட்கணும். அதாங்க டிரைவர் போட்டோ எடுக்கான், டிரைவர் தான் கேட்கணும். தேரோட்டிட்டு போய் கேட்கறான் தேவவரதன், அப்பா ஏன் மெலிஞ்சிட்டான், ஏன் இப்படி இருக்கான்னு. அவன் சொல்லிட்டான், அங்க ஒரு மீனவர்கள மன்னன் இருக்கான், அவன் மகளை உங்க அப்பா விரும்புறாரு. இந்த காலத்து பிள்ளைகிட்ட சொல்றேன், அப்பாவுக்கு அந்த பொண்ணை பேசுறதுக்கு இவன் போறான் தேவவரதன். அந்த மீனவ மன்னன் அருமையான கேள்வி கேட்கறான், பொண்ணை கொடுத்துறேன், ஆனா நாளைக்கு நீ தானே வாரிசா வருவே. அப்ப இவன் சொன்னா, நான் வாரிசா வரமாட்டேன்னு சொல்லிடுறேங்க. நீ கல்யாணம் பண்ணி எவனா பிறந்தா அவன் வாரிசாயிருவான், கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறான். அப்பந்தான் வானத்திலிருந்து அசரீதி அவனை செயற்கரிய செயலை செய்தவன் தான் பீஷ்மருங்கிறது வர முடியல. ஆனா அவன் இந்த குருச்சேத்திரத்தை எவ்வளவு தவறு நடந்தாலும் காப்பாத்துறோங்கிற அந்த தந்தை கொடுத்த வாக்குறுதிக்கு வாழ்றவன். கண்ண பரமாத்மா வந்ததே இவன் எல்லாரையும் கொள்றதுக்கு தான் அவர் வந்தார். அவர் என்ன பண்றாரு, இந்த பஞ்சபூதங்களுக்கும் பிறந்த குழந்தைகளோடு தான் இருக்கிறார். நான் மறந்துடக்கூடாது, கடவுளுங்கனால அந்த பஞ்சபூதங்களோட தொடர்புடைய அந்த 5 பேரும் பஞ்சபூதத்துக்கு பிறந்தவன் தானே. அவங்களோட தொடர்புல இருக்கிறான். கர்ணனுடைய வளர்ச்சி வந்து அவனுடைய அறிவாக்க அந்த பிறப்பு சூரியனுக்கு வந்த பாத்தீங்களா, ஜொலிக்கலாம் எல்லா வித்தையும் அவனுக்கு சிறப்பாக கை மேல வருது. அப்போ யாரு சிறந்த வீரர்கள்னு பாக்குறதுக்கு இந்த அங்க மன்னட்டப்புறம் அந்த காலத்துல ஐயர்கள் தான் வந்திருக்கான், புரோணாச்சாரியாரு கிருபாச்சாரியாருன்னு பூரா பிராமணர் அவங்கதான் வில்லுலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல. ஒரு நாள் அங்க எல்லா மன்னர் குழந்தை பிள்ளைகளுக்கும் பெரிய போர் பரிசோதனை வச்சு கடைசியில கிருபாச்சாரியார் என்ன பண்றாரு, சும்மா நம்ம அவருக்கு தன் திமிர ஒரு சண்டை எடுத்துறாரு. எங்களுடைய நான் கற்பித்து கொடுத்த அர்ஜுனனை விட சிறந்த வீரன் எவனாவது இருந்தா கூட்டத்தில் இருந்து வாங்குற. கூப்பிடும் போது என்ன சொல்லிருக்கணும், மன்னருக்கு பிறந்த வேலா இருந்தா தான் வரணும்னு சொல்லணும்ல. ஒண்ணுமே சொல்லாம கூட்டத்துல என் சீடன் அர்ஜுனனை வெல்லுகிறவனை வர சொல்லு. கர்ணன் எந்திரிச்சு போயிரு. கர்ணன் எந்திரிச்சு போனா அவனுடைய வில்வித்தைகளை பார்த்து சபையே மலர்ந்தது ஒரே கைதிட்டு ஆரவாரம். அப்புறம் அவனை வீழ்த்தணுமே, அதுக்கு என்ன பண்றாங்க உடனே அவரு, நீ யாருன்னு கேட்கறான். அவன் என்ன கேட்கான், ஒரு வீரன் வாங்க நான் வீரன் வந்திருக்கேன். இல்ல நீ மன்னனுக்கு பிறந்தவனா, இவனுக்கு தெரியாதுல்ல, சூரியனுக்கு பிறந்தவன் உனக்கு தெரியுமா, உலகத்திலேயே மிகப்பெரிய மனுஷன் அவனும் அவனுக்கு பிறந்தவன், அப்பா தெரியாது அம்மா தெரியாது, மனசு கலங்குது. என்னதான் துரியோதனை கெட்டபையில இருந்தாலும் அவன் என்ன பண்றான், ஓடி வந்து ஓடி வர்றான். யாருக்கெல்லாம் ஜாதி பார்க்க கூடாதுன்னு வரிசை சொல்றான், யாரெல்லாம் குடுத்துக்கிட்டே வன்மை விட்டவருக்கும் நலன்ற கண்ணீர் இருக்கும் இவங்களுக்கு எல்லாம் ஜாதி. அந்த மன்னர்கள்ட்ட என்ன கணக்கு பாருங்க, அழகான பொம்பளைகளுக்கு ஜாதி பார்க்க போறான், ராஜா கூட்டு போயிருவான்னு இருக்கும் அயோக்கிய பேர்ல. அது ரொம்ப நாளா ஆட்சியில இருக்க போறான் அதான் பண்ணிருக்கான். அப்புறம் சொல்றான், நிறைய குடுத்து வாழ்னா பாரு அவனுக்கும், இவனுக்கு எப்படி ஜாதி பாக்குறீங்க, ஒரு பெரிய வீரன். துரியோதன் ரொம்ப அனாதரவா நிக்கிற ஒருத்தனை போய் ஒரு மன்னன் பையன் ஆதரிச்சான் அவனுக்கு மகிழ்ச்சி வரும் இல்லையா, யாருக்கு வர்ற பலவீனம் தானே, நீங்க என்ன சொல்றீங்க. இவன் என்ன பண்ணிடுறான், பிரியமாயிடுறான் அவன் துரியோதனுக்கு. துரியோதனன் என்ன பண்றான், இவனை உடனே அரசனாக்குனாதான் அந்த மரியாதை வரும். எட்டாப்பம் தேர்தல் நடந்து மூணு நாள் கழிச்சு தான் மந்திரியே தேர்ந்தெடுக்க முடியுது நம்ம நாட்டு லட்சணம். அவன் அந்த இடத்திலே சேர்த்துறான், நீ அங்க நாட்டு அரசாங்க. அதுல சிறப்பு என்ன தெரியுமா, அரசன் சொன்னா மன்னன் சொன்னா போதும். இப்போ நம்ம ஊர்ல ஒரு கவர்னரை ஆட்சியில வைக்கணும்னா ஜனாதிபதி தான் உத்தரவு பண்ணும் இலங்கையா. ஆனா இவனுக்கு என்ன சிறப்பு பாருங்க, ஒரு சித்தரசனா போறவனா சக்கரவர்த்தியே முடிச்சு விட்டுறாங்க அவனுக்கு. துரியோதனை அங்க வாழ்றாங்க, ஆனா அவங்க நட்பு சிறந்தது. துரியோதனுக்கு அவனுக்கு உண்டான நட்பு இருக்க அதுல பிழையே கிடையாது. துரியோதனை வந்து பாண்டவர்களுக்கு எதிரான கர்ணன் ரொம்ப அன்பானவன். ஒரு செய்தி சொல்லிடுறேன், துரியோதனை வந்து ஒரு தட்டுல ஒரு முறை சாப்பிட்டா அடுத்த முறை சாப்பிட மாட்டான், எச்சின்னு தண்ணி எச்சியே தான் சாப்பிட மாட்டான். ஆனா கர்ணன் சாப்பிட்டு இருக்க தட்டுல போட்டு எந்த எச்சி எடுத்து சாப்பிடணும். அதுல ரெண்டு விஷயம் இருக்கு, அவனுக்கு ஒரு சூது இருக்கு, இவன் நமக்கு வேணும். ரெண்டா அவன் உண்மையா நண்பனா நம்ப வச்சு வாழ வைக்கணும்ல, அதை துரியோதனை பண்றான். இந்த நேரத்துல பின்ன சகுனின்னு ஒரு அருமையான ஆள், எட்டாம் நம்பர் சகுனி. எப்படி சகுனி மேலும் குற்றம் இல்ல, சிறு வயதுல இந்த ஜோசியர்கள் தான் பல காலத்தை நம்ம மாட்டி இருக்காங்க. ஒரு ஜோசியர் போய் துரியோதனிட்ட புரியுதா, பப்பாட்ட திருதராசன் சொல்றான், உங்க ஆட்சிக்கு பெரிய இடையூறு வரப்போகுது, உங்க மாமனார் வீட்டுல 100 பயிர பிறந்திருக்காங்கல்ல அவங்களால இடையூறு வரப்போகுது, அதனால அவங்கள ஊருக்குள்ள வச்சுக்கிட்டாரு. திருதராசன் என்ன உத்தரப்பட்டாரு, மனைவி காந்தோரடி பிறந்த 100 பேர் இங்க கொண்டு பாதாள சேரல அடைச்சாச்சு, 100 பேருக்கு சாப்பாடு ஒரு உருண்டை சோறு. அப்ப சகுனி அப்பா என்ன பண்றாரு, அந்த சோத்தப்புறம் ஒன்றா திருட்டி 8வது பிறந்த சகுனிக்கு மட்டும் அதை கொடுத்துருக்காரு. நாங்க ஒருத்தனா செத்துறோம் சாப்பாடு இல்லாம, நீ கடைசியில நான் இறந்ததுக்கு அப்புறம் என் முதுகு தண்டுபடம் இருக்குல்ல அதுல 2 இது தெளிச்சுக்கோ பகடை, அதை வச்சு இந்த துரியோதனை கூட தான் அழிச்சிருட்டான். தாய் மாமன் இவனோட கொல்லத்தாங்க வந்திருக்கான், அது அவனுக்கு தெரியாது. துரியோதனை அவன் இந்த போர்லாம் இழுத்து விடுறதே துரியோதனை, அந்த குடும்பத்தை அழிக்கணும், நம்ம குடும்பத்தை அடிமைப்படி ஒரு யோசனால வந்தது. புரியுதா, அப்ப என்ன நடக்குது, பாண்டவர்கள் நல்லா இருக்காங்க, ஒரு காலத்துல அவங்க வந்து காட்டுல இருந்து வர்றாங்க, வந்து எங்களுக்கு உண்டான ஆட்சி எங்களுக்கு கொடுங்க. ஆனா அவங்க சிறப்ப பாருங்க, யாரும் அவங்க வந்து கேட்கல, கண்ண பரமாத்மா அனுப்புறாங்க நீ போய் கேட்குவா. அப்ப அந்த 5 பேர்லயே கடைசி பையன் இருக்கான் சகாதேவன், அவன் ரொம்ப அறிவானவன் வேத ஞானம் உடையவன், உலகத்தை இல்லைன்னா நடக்க போனா அவனுக்கு தெரியும். அப்ப அவன் பெருமாட்ட சொல்றான், சிந்தித்தபடி நீயும் சென்றாலன் இருந்தாலன், பிறந்து 100 மைந்தருக்கும் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தானல் வழங்கினாலன், கொந்துற்ற குழல் இவளும் முடித்தாலன் அவிழ்த்தாலன், அந்தத்தில் முடியும் வரை அடியருக்கு. அவன் ஒரே வார்த்தையில் அடிச்சான், இவர் கேட்கற அவன் போய் எப்ப அந்த போர் வேணும்னு சொல்லிட்டு வரணுமாங்காரு, தர்மம் போர் வேண்டாங்கிறான், பீமன் போர் வேணுங்கிறான், அர்ஜுனன் சொல்றான் போர் இருந்தா தான் நான் கர்ணனை கொல்ல முடியும்ங்கிறான், நகுலம் போர் வேணுங்கிறான், சகாதேவன் மட்டும் அவனுக்கு சொல்ல மாட்டேங்கிறான், மாப்பிள்ள போர் வேணுமா, அவன் வேணுங்க வேண்டாங்க நீ என்ன சொல்றாரு, போர்லாம் வேண்டாம்னு வாண்ட எப்படி சொல்ல முடியும், அந்த போரை நடத்துக்கதே நீ தானே வந்திருக்க, ஏன்ட்ட வந்து கேக்கு. அப்பன் சொல்லு, ஏன் மேல சந்தேகம் இருந்தா சொல்லுடா என்ன பண்ணணுங்க, பாராள கண்ண நீங்கள் பார்த்தனை முன் கொண்டு அணங்க காளார் குழல் கிளைந்து நின்னையுமே காட்டு. அவன் என்ன கேக்குறான், நாட்டு ஆடுறதுக்கு கர்ணனை வச்சிடணும், அர்ஜுனனை கொண்டுடணும், திரௌபதிய முடிய வெட்டிடணும். தப்பா பகவான் எல்லாம் சிரிச்சே கேட்காரு, அப்புறம் ஒன்னும் கட்டி போடணுங்க யாரு கண்ணன்ட்ட. அவர் கேட்காரு, மத்த எல்லாம் செஞ்சிருடா உங்க குடும்பத்தாட்கள் என்னடா இப்படி என்ன எப்படா மாப்பிள்ள கட்டுவேன், கடவுள்ல என்ன எப்படி கட்டுவேன், இன்னொரு பல்லாயிரம் வடிவத்தில் இருக்கிறார் கண்ண பரமாத்மா. இவன் சம்மணம் போட்டு கிழவுக்கான ஓம் நமோ நாராயணாய நமயன்னு சொல்லிட்டே இருந்தான். இங்க உள்ள வந்து மாட்டிட்டார் கடவுள். அவ்வளவு ஒரு மையம் வந்துட்டு அப்ப சொல்லாரு, என்னடா மாப்பா அப்படி கெட்டிப்பட்ட என்ன பண்ணணுங்க, பாரத போர் முடிகிற வரை நீ எங்களை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அப்ப அவர் ஒரு ரசனை சொல்லியிருக்காரு, அவன் ஒரே ஒரு உதவி நீ எனக்கு செய்யணும், என்ன கட்டி போட்டதை யார்ட்டையும் சொல்லிடுறாரு, நீ கட்டி போட்ட நான் நம்பல, கட்டி போட்டத யார்ட்டையும் சொல்லாதுன்னு. அப்ப தூது போறாரு, அங்க இருக்கவன் எதுவும் கொடுக்க கூடாதுன்னு தெளிவான முடிவுல இருக்கும். இவர் முதல்ல ராஜ்யம் கேட்கிறாரு, ஸ்டேட் கேட்கிறாரு, அப்புறம் பஞ்சாயத்து போர்டு கேட்கிறாரு, அப்புறம் வீடு கேட்கறாரு, இல்லங்க முடியவே முடியாது. பகவான் எவ்வளவு அருமையான ஒரு பாருங்க, அப்படி நடந்து வர்றாரு. கர்ணன் அவங்க கூட இருக்கான். கர்ணன் கிட்ட வரும்போது சொல்றாரு, நீ வந்து சூதபுத்திரன்லடா குந்தி மகன்றாரு. இவருக்கு அவன் தேவை மனசை கலைச்சாதான் யுத்தத்துல சரியா இருக்க மாட்டான், நம்ம அம்மா தான் குந்தின்னு. அவன் உடனே சொல்றான், நான் குந்திக்கு மகனாவே இருக்கட்டும், இவ்வளவு நாள் சோறு போட்டு வளர்த்து என்ன மன்னனாக்கனானே, அவனை விட்டு நான் வர முடியுமா? நீ சொல்றது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். கண்டால் விளவின் கனி ஊத்தும், களையால் நிறையின் கணமடைத்தும், குண்டால் மழையின் குளம் தடுத்தும், குளவும் செவ்வர் கோபாலா என்றால் எனது பிறப்புணர்ந்தேன் என்று அன்புருகி எம்பியர்பால் சென்றால் என்னை நீ அறிய, நீ அறிய உலகம் என்ன பார்த்து சரிப்பில்ல. இப்ப நான் இவங்களை விட்டு போனா நீ போட்டு நீ போயிட்டு வா, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ சொன்னா பொய் இல்ல, நான் நிச்சயம் சூரியன் மகன் தான், குந்தி மகன் தான், மகிழ்ச்சியா இருக்கு போயிட்டு வா. இவர் இங்க வந்து என்ன பண்றாருன்னா, குந்தி அம்மா கேக்குது, என்னடா மருமனா போயிட்டு வந்தியா, நான் இல்ல அவனை ஒண்ணும் தரம் ஊசி அளவு நிலம் கூட தரமாட்டேன்ட்டானுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு சிக்கலுக்கு, அத்த போர்ல கர்ணன் உயிரோட வந்து அர்ஜுனனை கொண்டுருவான், அர்ஜுனனை கொண்டா அவன் மக்கமாரி அஞ்சூரமே செத்து போயிருவான், அது ஒண்ணுதான் எனக்கு தெரியலங்க. அப்ப குந்தி அம்மா கேட்கலாம், அவன் கர்ணனை எப்படிலாம் என்னடா பண்றதுன்னு, நான் ஒரு செய்தி கேட்பேன் உண்மை சொல்லுவியான்னு கேட்காரு. கடவுளுக்கு தெரியாம இருக்குமா, நீ கன்னியா இருக்கும்போது சூரியகுமாரனுக்கு ஒரு பிள்ளை பத்திய நினைவு இருக்காங்க, அவ சொல்றா இல்ல உங்க அப்பாவும் தாத்தாக்கே தெரியாது, உனக்கு எப்படி ராத்திரி, அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அதுதான் நம்ம ஆட்கள் சொல்றேன், கண்காணி இல்லை என்று கள்ளம்பல்ல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள், கண்காணியாக கலந்தங்கம் நின்றாரே கண்காணி கண்டார் கடவுளிந்தார். திருமூலர் சொல்லாரு, எல்லா இடத்துலயும் கண்காணிக்க கடவுள் இருக்கான், எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கான்னு சொல்லான, ஒரு வேலை நம்பி அது நடக்க மாட்டேக்கானே. அவர் கேட்கிறார், இல்லத்த உண்மையா சொல்லுங்க, ஆமா அவன் தான் கர்ணன் உன் மூத்த மகன், நீ முடிஞ்சா அவனை போய் கூட்டுவான், ஏன்னா போர் வருது, கூட்டணியை கரெக்ட் பண்ணமுல்ல, கூட்டணியை கரெக்ட் பண்ணா தான் பிழைக்க முடியும், எல்லாருமே கூட்டணி தான் வைக்கானுவா, அது பாரதத்திலே ஆரம்பிச்சிட்டு என்ன பண்றதுன்னு கேட்க, அவன் மகனை போய் கூப்பிடு, சரி கூட்டு வந்துடுறேன், இங்க வரலன்னா வரமாட்டான்னு தெரியுமா, வரலன்னா ரெண்டு வரங்கள், அர்ஜுனே அர்ஜுன மேல ஒரு தடவை அம்பு விட்டுக்கலாம், இன்னொரு அம்பு விடக்கூடாது, மத்த நாலு தம்பியும் கொல்லக்கூடாதுன்னு வர வாங்கிட்டான். அவனுக்கு கொடுத்தே பழக்கம், அதாவது கர்ணன் சின்ன வயசுல தவழ்ந்து போகும்போது கந்தர்வர்கள் வானத்துல வந்திருக்காங்க, குழந்தை பாத்தீங்களா அழகா இருக்கான், இப்படி கூட்டுக்கான பாபான்னு மோதிரத்தை கழிச்சு போட்டான் கையில, 6 மாசம் குழந்தைகிட்ட. இப்ப எங்க குழந்தை அப்படி வளர்க்கான், வீட்டுக்கு போனா சாப்பிட கூட சொல்ல மாட்டேங்கானுவோ, காப்பிட்டி கூட. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்த கேக்க என்னச்சு, எல்லாருக்கும் சாப்பாடு போடுது இல்லையா, அது ஒண்ணுதான் என்னால போட முடியும், சில பேர் அதுலயும் சொல்லலாம், இப்படி போட வேண்டானாச்சு, மொத்தமா சாதமா கிளறி போடுங்கானு. அவனை என்ன செய்ய, நான் முழுவதும் சாப்பாடு போடுவேன், மொத்த சாதமா கிளறி போட செலவு கம்மிங்க, நாங்க என்ன நான் நற்கரிக்கு போனவேன், வீட்டை விட்டு போங்கடா ஒண்ணு சொல்லித்தராங்க, அதை தூக்கி போட்டுவானோ மோதலத்தை. அப்ப அவங்க வியந்து இருக்கிறபடிதான் சூரிய தேவன் சொல்லியிருக்கான், அவன் ஏன் பிள்ளை, அவன்கிட்ட என்ன வேணான்னு கிழங்க தருவான். ஒரு முறை இவன் மன்னன் ஆயிட்டான், மன்னன்னா அவன் சொத்து இல்ல, ஒரு ஐயர் அவரு குடும்பத்துல பெரிய பெரிய யாகம் நடத்துறாரு, யாகத்துக்கு விறகு இல்லைன்னு வந்து கேட்டிருக்காரு, என்ன பண்ணிக்கான் தெரியுமா, அரண்மனையில தூண் நிக்கலாம் மரத்தூணு, இதுல ஒரு 10 மரத்தூணை வெட்டி கொண்டு போய் எரிச்சுக்கோன்றிருக்கோம், எங்க கொடுக்க, நான் சொன்னல சில பேர் 8 அணாவை கைவிட்டு எடுத்து கடைசியில் பிச்சைக்காரன்ட்ட 4 அணா கொடுக்கும், அவன் சொன்னா 10 ரூபீஸ் குறைஞ்சு நாங்க வாங்குறதுல, நீ போய் பிச்சை எடுங்க, நானும் கார்கிட்ட வந்தா 20 ரூபா கொடுத்துறேன், 20 ரூபாய் வச்சாலே ஒரு டீ தான் குடிக்க முடியும், அதுக்கு மேலே ஒண்ணும். ஒரு முறை சென்னையில என் பையன் சினிமால இருக்கானா, அவன் நான் என் மனைவி புற்றுநோய் இல்ல சங்கடம், கடற்கரைக்கு டெய்லி கூட்டு போவான், ஒருத்த வந்து எனக்கு பசிக்கணும், நான் அவன் 50 ரூபா கொடுத்தேன் சென்னையில, என் பெரிய பையன் சொன்னா 50 ரூபாய்க்கு எல்லாம் மெட்ராஸ்ல சாப்பிட முடியாது, நீ குடியான அப்புறம் 200 ரூபா கொடுத்தான், என் மனைவி நைட் அழுதா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நம்ம பிள்ளைகளும் நம்மள மாதிரியே இருக்கான், வளர்க்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். சில பேர் எங்க சொந்த மாமனாருக்கே சோறு விட மாட்டேக்கானோ வீட்டுக்குள்ள வந்தா, அவரே ஆள் வச்சு தடுத்தான், ஆனா சின்ன விவரமா இருப்பானோ, அண்ணாச்சி எல்லாம் நம்ம வீட்டுல சாப்பிடுவாளான்றோம், அப்ப நம்ம சாப்பிட்டா நம்ம நாய்க்கு சமானம், எவ்வளவு சாமர்த்தியமா சொல்லாண்டுமா. அது இன்னொரு இந்த பயலோட சங்கடமா, ரொம்ப அழகான பொண்டாடி கெட்டான்னு வைங்க, எவனையும் வீட்டுக்குள்ள விட மாட்டான், சித்தப்பா தாத்தா தாத்தா கூட, தாத்தா எப்ப வந்த, சரி சரி நான் விலகி போயிட்டு இருக்கேன், நீ ரெண்டாம் கழிச்சோம், ரெண்டாம் கழிச்சு அந்த ஊர்ல இருக்க மாட்டான், புரியுதா? ஆனா அவன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு சின்ன சிக்கல், ஒரு ஒரு ஐயருக்கு இவனால ஒரு சங்கடம் வந்துடுது. அவர் அப்ப சாபம் கொடுக்கிறாரு, நான் இப்படி இடத்துக்கு போயிருந்தேன், தடபட்டேன், நீ யுத்த களத்திலேயும் தேர் சக்கரம் புதஞ்சிரும். இப்ப அம்மா போய் நிக்கிறார், அவனுக்கு சொல்லி கண்ண வர சொல்லிட்டு வந்தாலும் அவங்க அம்மா தாண்டா குந்தின்னு அம்மா பார்த்தா அந்த தேடிட்டு இருக்கவனுக்கு எவ்வளவு பாசமா இருக்கும். இப்ப அம்மா எங்கம்மா வந்தீங்கன்னு கேட்க, வருகையின் மதலா இளைஞர் ஐவரும் நீ மலரடி அன்பினால் வணங்கி ஒரு உட மக்கமா எல்லாரையும் வணங்கு, உன்னை நின்று வணங்குவானுங்க. குருவராஜிவருக்கும் குறிசலாய் வாழ்வது கூறுவதே கடனை. நீ தம்பிமார் அஞ்சோட வந்துரு, நீதான் ஆட்சி நடத்தணும், அவங்களாம் உனக்கு அடிமையா ஏவல் பண்றாங்க. அவன் கேக்குறான், யாரென்றறியத்தகாத என்னை நீ என்ன இருக்குமா விட்ட ஆத்திலங்க, பெற்ற நீர் மகவ அன்பிலாமையோ பெரும்பழி நானியோ விடுத்தீர், அச்சனால் தொடங்கி இந்தடமும் என்னை ஆரிய துணை என நினைந்து கொட்டாம் முத்தமா மகடம் புனைந்து அரசளித்து கூட உண்டு உரிய தம்பியரும் சுத்தமானவரும் வணங்கிட எனக்கு தோற்றம். என்ன அருமையா பில்லி எழுதுவார் தெரியுமா? அவன் சொன்னாமா, நீ வந்து என்ன சின்ன பிள்ளையில விட்டுட்ட, அது வந்து பழி கஞ்சியோ இல்ல குழந்தைய பிடிக்காம விட்டு எனக்கு தெரியாது, நிலைமை தெரியாது. அன்னையில இருந்து அவன் என்ன நண்பனா கூட வச்சு வளர்க்கிறாமா. அதுல என்ன சொல்லாம பாருங்க, அவன் என்ன நடத்துற நடத்தையில அவன் தம்பிமார் தம்பிமார் 99 தினம் வேலை பார்க்கும் புறம் என்னையும் சக்கரவர்த்தி கொண்ட மாதிரி கும்பிடுவாங்க. அப்படி எனக்கு ஒரு தகனம் வச்சிருக்கான், கொற்றமா மகடம் புனைந்து. அவன் என்ன பண்ணா, முதலயே முடி சூட்டிட்டானா, அதுக்கப்புறம் தான் அரசு அரசு கொடுத்தானா, முதல்ல முடி சூட்டான் அவசரமா எனக்கு அரசு கொடுத்தான், அவனை விட்டுட்டு எப்படிமா வர முடியும்? நீங்க இன்னொரு விஷயம் தெரியுங்க, நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், அந்த வீட்டுல இருக்க அந்த இருக்கமா என்ன பண்ணாதான், இல்ல இந்த நாயை கொண்டு வீட்டுல விட்டு வந்துருமா, நம்மள நம்ம நம்மள மதிக்காம நினைச்சிருப்போம், நம்ம போகும்போது டிரைவரை நினைச்சிருப்பான், ஒரு நாயை வச்சு ஓட்டு போனேன்னு நினைப்பான். அதான் அவன் அப்படி இல்ல, அவன் என்ன சொன்னா, கொற்றவா மகனம் புனைந்து அரசளித்து கூட உண்டு உற்ற தம்பியரும் சுத்தமானவரும் என்னை பார்த்தா சக்கரவர்த்தி கும்பிட மாதிரி என்னையும் கும்பிடுவாங்க, எனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்திருந்தான் அவன், அவனை விட்டுட்டு எப்படி வருவாங்க? அடுத்து ஒரு வார்த்தை சொல்லலாம், அரண்டறிய தகாத என்னை அரசு மாக்கி முடி சுட்டி பேரும் திரும்பும் தனது பெரும் செல்வம் யாவும் தெரிந்தளித்தான். ஒரு அருமையான வார்த்தை சொல்லலாம், அவன்கிட்ட இருந்த செல்வங்கள்லேயே எதெல்லாம் நல்ல செல்வமோ அதெல்லாம் தேர்ந்து துரியோதனன் எனக்கு கொடுத்தான். பாரின்றறிய நூற்றுவருக்கும் படிநீர் வெந்தி பாண்டவருக்கும் போரென்றால் அவர் நன்றி நாமட்ட நன்றி சேம நான் வரமாட்டேன். அப்ப இவ திரும்ப கேட்கிறான், அப்ப எனக்கு 2 வாரம் கொடு. என்னம்மா, அர்ஜுன மேல உரமரதான் அம்பு போடணும், அப்புறம் போடக்கூடாது மட்டும்தான் சிரிக்கான். அர்ஜுன கூட ஒரு பெரிய மேலக்கான் சொல்லி கொடுத்துருக்கான் உனக்கு, ஒருத்த மேல ஒரு தடவை அம்பு போட்டவன் சாகலைன்னா திரும்ப அம்பு போட்டான் நான் வீரம் வாங்க, அம்மாக்காக ஒத்துக்கல, என் வீரம் ஒரே அம்புல அவனை கொண்டுருவேன், அப்புறம் இன்னொரு அம்பு எப்படி போடுவேமா, மற்ற தம்பி அவனை விட்டுருவேன், அவனுமே நான் கொல்லல, நீ போயிட்டு வாங்க. இதான் தாய் இல்லையா, அவளுக்கு அழுக வருது வந்துறேங்கிற, பெருவரம் இரண்டும் பெற்றபின் தன்னை பெற்ற தாயினை கரம் குவித்து தருவரம் இரண்டுள்ளது ரெண்ட சராசனங்களுக்கெல்லாம் தாயும், வெறுவரு அமரில் பார்த்தனால் அடியன் வீழ்ந்த போது அவனை பெற அறிய மறுவரு முளைப்பால் எனக் கழித்த. என்ன ஏக்கம் பாருங்க, சொல்லா நீ கேட்ட வரம் கொடுத்தேன், நான் எல்லாத்துமே கேட்டதை கொடுத்து பழக்கப்பட்டேன்மா, ஆனா நீ பெத்து விட்டுட்ட, அதனால என் வாண்ட நான் கேட்கலாம் ரெண்டுன்னு நினைக்கிறேம்மா, எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னன்னு மறந்து போய் என் தம்பிகள்கிட்ட நான் கூட பிறந்தவன் சொல்லிடாத, சொன்னா அவனுக்கு இந்த பக்கம் வந்துருவான், நியாயமா இருக்காது. அப்புறம் இன்னொன்னு மறைமுகமா அவன் அம்மாவுக்கு சொல்லுவான், என்ன அர்ஜுன கொண்டு போடுவாமா, வெறு அமர வெறு வெறு அமரில் பார்த்தனால் அடியன் விழுந்த அந்த போரை பத்தியே சொல்ல, என்ன கொண்டுருவான், அப்ப மட்டும் நீ என்ன பண்ணணும்னா என்ன மடியில தூக்கி போட்டுக்கிட்டு என் மகன் சொல்லி நீ அழனும்மா, அதுதான் நான் சாகும் போதாவது அனாதை இல்லாம சாவன். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், அந்த பேருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், வரம் கொடுத்துட்டு கிளம்புறான். கர்ணனுக்கு தானே அவருக்கு குழந்த, அவருக்கு வந்து உலகத்தை அழிக்க வந்தவர் தானே, அவருக்கு எல்லாம் தெரியாதுல, இவ போய் இப்படிலாம் சொன்னாப்பா நம்ம அழுதுட்டேங்க, அப்ப சிரிக்கிறான் கண்ணன், என்னன்னு அவன் சாக பிறந்திருக்கான், அது அந்த ஆரியஞ்சாவும் நூறியஞ்சாவும் நம்ம சொல்றாங்கல்ல, இவனும் வேற இழவையா சொல்லிடுவான், அதெல்லாம் கிடையாது, இவன் 6 பேர் இருந்தாலும் செத்து போயிருவான், 100 பேர் இருந்தாலும் செத்து போயிருவான், அதுதான் கண்ணன் சொன்னது. அப்ப கண்ணன் அவனை போய் பேசி பாக்குறாரு, அப்ப சொல்லலாம், இலக்கண்ணா மடந்தை மடந்தை மேகலை மணி உறவை ஏகாந்த இடந்தனி நான் அயந்திருப்ப எடுக்குவான் சொல்லான். சக்கரவர்த்தி போய் தான் சதனகாமனம் ஆடி மேடம் பொண்டாட்டியோட பானுமதியோட துரியோதன. ஆனா அந்தரைக்குள்ள சக்கரவர்த்தி போனாலே முன்னகூட்டி அனுமதி கேட்டுதான் அதுக்குள்ள போக முடியும். ராணிட்ட அங்க நான் எப்ப வேணாலும் போவேன், சதனம் காணுவேன் பானுமதியோட. தங்கச்சின்னா கூட அண்ணன் கூடுவா. ஒரு நாள் இந்த சூதாட்டத்திலே பாத்தீங்களா, சும்மா சீட்டு விளையாட்டு விட ஒரு கடல் மிடா பேக்கெட் வச்சு சூது விளையாடுவான். அவனுடைய ஒருத்தன் சண்டை வந்துடும். அது சூதாட்டம் தானே, சதனங்க ஆடிட்டு இருக்கான். இவன் துரியோதனை இவன் உள்ள இருக்கனால சொல்லாம வர்றான். இவன் என்ன பண்றா, சக்கரவர்த்தி வர்றாருன்னு எந்திரிக்கா சதுரங்கத்துல சிக்கலான கட்டம். இவ ஓடுறா போலன்னு எட்டி பிடிக்க மேகலையில கைப்பற்றி முத்து பூரம் சிதறியுது. மத்த மன்னன் அங்கே அவனை வெட்டி கூறுபட்டுவான். இந்த துரியோதனுடைய நட்பை பாருங்க. இவன் வந்து கேக்கான், எடுக்கவா கோர்க்க வாங்குறான். இது எல்லாரும் ரொம்ப நாள் ஏதோ சொன்ன அர்த்தம் சொல்லிட்டாங்க. நான் தான் மம்மல சொன்னேன், இந்த எடுக்கவோ கோர்க்கக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமான்னு. அப்ப அவே நடராஜன் கூட்டத்தில் இருந்தாரு. நீ ஏதோ புதுசா சொல்ல போற சொல்ல அப்படின்னாரு. அவன் என்ன சொல்றான், கர்ணா இத பார்த்தோன்னே எனக்கு கோபம் வரும், எனக்கு கோபம் வந்தா என் உடம்புறம் நடுங்கும் அப்படின்னு நினைக்காதடா, இதை எடுத்து போர்க்கிற விதானத்துல இருக்கண்டா, எனக்கு கோபமே வரலன்னு இதை நண்பனுக்கு சொல்றான். இத சொல்றாரு கண்ணட்ட. இவ்வளவு என் மேல அன்பா இருந்தானே, அவனை விட்டு நான் இங்க எப்படி வர முடியும்னு. அந்த இன்னொரு செய்தியை கேளுங்க, இவ்வளவு பண்ணிட்டு இருக்கும்போது பீஷ்மருக்கும் கர்ணன் வந்து தான் பேரான் தெரியும். பீஷ்மன் மரணப்படுக்கையில கிடைக்கிறாரு, அங்க எல்லாரும் போய் வணங்கிட்டு வராங்க. கர்ணன் போற மட்டும் போகும்போது மட்டும் அவர் அந்த கிழமை சாக நேரத்துல குந்தி மைந்தனைய வாங்க இவன் அழுறான். தாத்தா உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லலையே, சொல்ல முடியாத இடத்துல மாட்டிக்கிட்டா, இந்த கூட்டணிக்கு நான் தலைவனா வந்ததே பெரிய தப்பு, தப்பான கூட்டணியில தலைவன் ஆயிட்டேன், வெளியே வர முடியாது, சாகத்தான் நான் முடியும். ஆனா இப்ப நீயே வணங்க வந்திருக்க சொல்லண்டா, நீ வந்து குந்தி மைந்தன், நீ வந்து துரியோதனுக்கு நண்பனுடைய சூரியன் பிள்ளடா நீங்கிற உனக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. ஏன்னா தாத்தா இந்த ஊர்லயே பெரிய தாத்தா, அவர் நம்மளை அங்கீகாரம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு வரான். கண்ணன் என்ன பண்ணி வைக்கிறாரு, அர்ஜுனன்ட்ட சொல்றாரு. அர்ஜுனன் சொல்றான், தானா வீரம் பேசான், வரட்டும் அவன் நான் எப்படி பண்றேன்னு. மாப்பிடாங்கவா, நீ அவனை கொண்டுருவேன் நான் ஊருக்கு போறேன். இவர் இருந்தா தான் கொள்ள முடியும். நீயே கொண்டுக்கிடுவ, சரி நான் போயிட்டு வரேன், எங்க நாட்டுக்கு போறேன். அப்படின்னா குந்தியம்மா தலையிடு, இல்லப்பா மாமா இருக்கட்டும், போற நடக்கும். கர்ணனை ஒண்ணும் செய்ய முடியல அவங்களால. அவன் ஒரு அம்பு பட உரிமை வாங்கிட்டாலும் அம்மாட்ட இந்த ஒரு அடும்ப பூட்டுறான்ல, அதுதான் கடவுள் என்ன பண்ணாரு, ஒரு அமுக்கு அமுக்குனாரு தலைப்பா. அதான் அதான் தலைக்கு வந்தது தலைப்பாயிட போயிட்டு இந்த நம்ம ஒரு வசனம் சொல்றோமே அது அதுல வந்தது. அந்த ஐயன் சொன்னான்னு சொன்னலாம், அதுல தக்கரம் புகஞ்சுக்குது. அர்ஜுன நேர்மையா இருக்கான், அம்பு போடுங்கிறாரு பகவான். இல்ல அவன் ஆயுதம் இல்லாம இருக்கானு, உன் மகன ஆயுதம் இல்லாம தானே எல்லாரும் கொண்டானுங்க. ஸ்பீட் பண்றதுக்கு ஒரு இடம் நம்மள அபிமன்யுவல் எட்டு பேரும் சுத்தின்னு, கர்ணன் துரியோதனன் சுச்சாதனன் இவர் பீஷ்மர் துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் அஸ்வத்தாம எல்லாரும் சுத்தின்னுதான உன் பிள்ளைய கொண்டாங்க, அது நியாயமா? அப்ப இன்னைக்கு உன் பிள்ளையும் உங்க அம்மா அப்பாங்க அப்படின்னா அவன் அப்புறம் தான் அம்பு போடணும். ஆனா அவன் செத்து போக மாட்டான். அது சினிமா நல்லா காமிச்சிருப்பாரு ஏ பி நாகராஜன், தர்ம தேவதே வந்து அழுற மாதிரி அவன் செய்த புண்ணியங்களை அவனை காப்பாத்து. உங்கள்டையும் சொல்றேன், புண்ணியம்னு செய்யாதீங்க, கொடுத்தது இயல்பா இருக்கு. கேட்டீங்களா, சில பேர் வேப்ப மரத்துக்கும் ஆல மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா என்ன பத்து மாறு, அதுல என்ன நன்மை விளைய போகுது? ஊழிதான் ஏழப்பிள்ளை கல்யாணம் பண்ணி உதவு. அவனுக்கு என்ன சங்கடம் வருதுன்னா, சரி ஐயர் கொடுத்த சாபம் பலிச்சுட்டு அவன் மனசுக்குள்ள கர்ணன் நினைக்கிறான், என்ன இருந்தாலும் அர்ஜுனன் நம்ம தம்பி வீரன், நேர்மை ஏற்றி என் மேல அம்பு செய்ய மாட்டான். மேல உட்கார்ந்துருக்கவர் எல்லா நேர்மையும் கொலோஸ் பண்றவர் தான் நம்ம கடவுள். அவர் பண்ண பாரதம் பூரா அவர் பண்ண பொய்களும் துரோகமும் திருட்டுத்தனம் தானே. வேர்டு மாப்பிள்ளைங்கிற மலமலன்னு அம்ப போடுறான், அவன் சாக மாட்டான். அப்ப இவன் கேட்கறான், இவ்வளவு அம்பு போட்டேன் மாமான்னு, அவன் செய்த புண்ணியம் அவனை காப்பாத்திட்டு இருக்கு, நீங்க நானும் சேர்ந்தாலும் அவனை கொல்ல முடியாது, இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன் பாருன்ட்டு இவர் போறார். போனா அவன் அந்த மயங்கி கிடக்கான் மேல, அது சிவாஜி நல்லா நடிப்பார் அந்த படத்துல. அன்னி என் டி ராமராவ ராமனே நினைச்சுதானே ஆந்திராபுரம் ஓட்டு போட்டானு அவன, எம்ஜிஆரையாவது மனுஷன் நினைச்சு ஓட்டு பண்ண, அவனை கடவுள் நினைச்சானுங்க, அவன் வீட்டு போனா தேவடுன்னு வந்து கும்பிட்டு நிப்பானுங்க. கேட்டீங்களா? போய் கேக்குறான், அவனுக்கு இவர் வேத வேதப்பட்டார்னு நினைச்சிட்டு கேக்குறான், உங்களுக்கு என்ன வேணும்? அப்புறம் அவரு ரொம்ப மனத்து சொல்ற சங்கடம், அந்த கர்ணன் சொல்றான், என்கிட்ட இல்லாதது எதையும் கேட்டுறாதேங்க, கொடுக்க முடியாம போயிருந்தா எனக்கு இருக்கிறத கேள்வி. இவர் கேட்காரு, நீ செய்த புண்ணியம் அனைத்து எனக்கு ஓய்விலாது செய் புண்ணியம். அது என்னன்னா, புண்ணியம் பூரா செஞ்சிருக்கேல்ல, அந்த புண்ணியம் மொத்தத்தையும் எனக்கு தந்தா அதுக்கு ஒரு புண்ணியம் வரும்ல, அதையும் சேர்த்து கொடுத்து உனக்கு புண்ணியம் இருக்கப்படாது வாங்கிட்டாரு. அப்பனா அவன் கர்ணனுக்கு தெரியுது, அவன் கொடுத்த உடனே இவருக்கு கடவுளுக்கு என்ன மனசுக்குள்ள சங்கடம் வந்துட்டு, நம்ம தானே இவன் இப்படி ஏற்பாடு பண்ணி கொண்டுட்டோம். அப்ப அவன் கேக்குறான், என்ன தனி ஒரு ஆளாவுக்கு நீ தானே மாமா இவ்வளவு பண்ண, ஆனா இப்பவும் நான் தெளிவா தானே இருக்கேன். அப்ப இவர் கேட்காரு, உனக்கு என்னடா செய்யணும் மாப்பிள்ள, உன் வாழ்க்கையில சொல்லேன், இன்னும் உற்பம் உண்டா? உற்பம் என்ன எனக்கு பிறப்பு இருந்ததுன்னா, ஏழு ஏழு பிறப்பும் இல்லை என்று இறப்போருக்கு இல்லை என்று உரையா இதயம். நான் எத்தனைதான் எனக்கு பிறப்பு இருக்குன்னு வைமாமா, நீயே வந்து என்ன கொள்றேன்னா எனக்கு பிறப்பு கிடையாது. ஒருவேளை நான் பிறந்துட்டேன்னு வச்சுக்கோ, எத்தனை பிறப்பு பிறந்தாலும் ஏழை இளைவர்கள் வந்தா நான் அள்ளி கொடுக்கற வள்ளலாவே என்ன வச்சிருங்க. கடவுளுக்கே சங்கடம் வருது. அதுவரை அவனை வந்து யாருமே சொல்லவரு, அப்ப மட்டும் சொல்லாரு மை சொன்னனுங்காரு, நான் இவ்வளவு பெரிய ஆளானப்புறம் எங்க எத்தனை பேர் என்ன சொந்தக்காரங்க, உண்மைக்குமா நான் சொல்றது புரியுதா? நான் ஒரு இளவுக்கு வர்ற வர நான் என்ன பண்றேன் எனக்கு தெரியும். இப்ப என்ன சொல்றேன், யாரோ சொல்ல அன்னைக்கு உங்க மாமா உங்க மருமனை நேற்று பார்த்தேனேங்க, யாருன்னே தெரியும், அந்த ஊர்ல சொந்தக்காரனே கிடையாது, அங்கே ஒன்னு ஒருவா நான் நெல்லைக்கான மருமன் சொல்லிருக்கான். அது மாதிரி இவனுடைய அந்த வள்ளன்மையும் உயர் குணத்தையும் பார்த்த கண்ணன் என்ன பண்றாரு, மாப்பிள்ள எப்படி சாகிற பொழுது கூட இன்னும் ஏழு ஜென்மத்துக்கு கொடுக்கணும்னு கேட்கிறான். மைத்துனன் உரைத்து வாய்மொழி கேட்டு மணமலர் உகந்தவனை உகந்து உகந்தவனை கைத்தல மரலார் மார்பிள தருவி கண்மலர் கருணை. அவர் என்ன பண்ணாரா, இவனை கட்டி புடிச்சுக்கிட்டு கண்ணீரை விட்டு அவன் அபிஷேகம் பண்ணான். பெருமானே எப்படி அப்படி கேட்க முடியுது உனக்கு? அவன் என்ன கேட்கிறான் திரும்பவும், அவன் சொல்றான், வான் பெற்ற நதி கமழ்ந்தால் வணங்க பெற்றேன், மதிவெற்ற திருவுளத்தால் மதிக்கப்பெற்றேன், தேன்பெற்ற துளா இலங்கள் கலபமாறும் திருப்பயம் கை வந்து தீண்டப்பட்டேன், ஊன் பெற்ற பகழியினால் உணர்வழிந்து உணர்வோடு உன் திருநாம உரைக்கப்பட்டேன், யான் பெற்ற பெருந்தேவ பேர். அவன் ஒரு கேள்வி கேட்கான், இல்லவா நீயே என்ட கையேந்து நிக்கேன்னா எவ்வளவு பெரிய ஆளுங்க, நீதான் எல்லாரையும் வளர்க்கற எல்லாருக்கும் நான் கொடுக்கற கடவுளே, ஆனா நீ என்ட கையேந்திட்ட, அப்ப நான் எவ்வளவு தவம் செஞ்சிருந்தா நீ வந்து என்ட கையேந்துவேங்கிறான் கர்ணன். ஆனால என்னன்னு சொன்னா, என்னந்தாலும் என் தம்பி போட்ட அம்பு இருக்குல்ல, அதுலதான் எனக்கு ஆனந்தம்லாம் அகண்டது உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு. அப்பந்தான் கண்ணன் சொல்றாரு, உனக்கு இந்த கொடை பண்பு மட்டும் இருக்கணும்னு நான் தரமாட்டேன், புக்தியும் விருதி மூவரில் என்ன சொல்றாரு, நீ வெறும் பணம் கிணம் செல்வம்லாம் இருக்கணும் எல்லாரும் கொடுக்கணுங்கிறான் அப்படி, அது மட்டும் இல்ல நீ கேட்காத பண்ணி நான் தரேன்டா, உனக்கு முக்தியும் தர்றேங்க. இன்னைக்கு வேற யாத்தையும் யாரும் கடவுள் யாருக்குமே தானா முத்தி கொடுத்த கிடையாது, கர்ணன் ஒரு ஆளுக்கு தான். சூரியகுமாரன் அவனை வச்சு அவர் கவச உடல்த்தையும் எல்லாம் பிடிக்கிட்டார விட்டேன் அவன் நிக்கிறான். ரெண்டு விஷயம் தான் நட்பு, அவன் அவன் அவனுடைய பாத்திரத்துல சிறப்பு நட்பு. துரியோதனன் தன்னை ஒரு மனுஷனாக்கினா அவன் கூட எல்லா மந்திரி சிவையிலும் மந்திரியா இருக்கான, உடனே உடனே மாறிடான். கூட சுப்பியாபுரம் மந்திரி சபையில இருக்கான், ராமையாபுரம் மந்திரி சபையில இருக்கான், சாகரோட மந்திரியா இருக்கான், அவன் எந்த கட்சியில இருந்தான்னா அவன் அப்படி இல்ல பாருங்க. சூரியனுக்கு பிறந்தான் உறுதி, இங்கிருந்தான் அங்கங்க தகப்பனே வந்து சொல்றான், கண்ணன் உன்னை அழிக்கிறதுக்குன்னு கவச கொண்டலம் கேப்பான், கொடுத்துடாதேன்னு. அவன் என்ன பதில் சொல்றான், வந்திருக்கிறது இந்திர தேவன் எனக்கு தெரியும், ஆனா நான் கேட்டான்னா கொடுத்துருவேன். யாரு குடுக்க நீங்க, பெத்த தாபனுக்கும் கொடுக்க மாட்டீங்க, தாய்க்கும் கொடுக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்ல மறுத்தேன், இறந்தா ஊர் அழணும், நான் எல்லா மேடைகளையும் சொன்னேன், நீ இறந்தேன்னா ஊரே அழனுண்டான். ஒருத்தன் செத்தான் ஊர் புறம் அழுது, அது ஒரு பேர் மட்டும் ரொம்ப அழுதான், என்னடான்னு. நேத்து வர நான் கொடுக்காம இருந்தேன்னாச்சு, நேத்து பாக்க ஒரு ₹500 கொடுத்துட்டேன் செத்து போயிட்டான். அவன் ஊர் வாரம் கடன் வாங்கிட்டு செத்துருக்கேன், அதான் ஊரே எழுதிருக்கு. சுப்பியா மட்டும் தனியா இருந்தா என்ன இல்லன்னு, நேத்து வர பணமே கொடுக்க மாட்டான் நம்பி, நேத்துல ₹500 இன்னைக்கு செத்து போயிட்டான். அப்படி அழக்கூடாது, செத்தா அந்த நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ, என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்றேன். நான் பார்த்ததுல தமிழ்நாட்டில் வள்ளல்னு பார்த்ததுல இந்த மலையாளத்தில் இருந்து அந்த நடிகர் இருக்கார்ல எம்ஜிஆர் அவர்லாம் அள்ளி கொடுத்துருவாரு. மாப்போச்சி சட்டப்பேரவைத் தலைவர் வயசானவர், சட்டப்பேரவை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போனோம். இவர் போகாம அங்கேயே சுத்திட்டு இருக்காரு. எம்ஜிஆர் என்ன வீட்டுக்கு போல ஐயா? இல்ல தம்பி, வீடு போனா வெப்பமா இருக்கு, இந்த ஏசில கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். எம்ஜிஆர் கூட போய் தாராளமா வச்சுக்கிட்டாரு. ஒரு 5 மணி நேரம் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து பேசி எல்லாம் பண்ணிட்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு போங்க ஐயாங்காரு. மாப்போசி வீடு பூரா ஏசி பண்ணியாச்சு. அது அவனுக்கு தான் உண்டு. இல்லைன்னு எவன் முறையாம இதில் குரலுடையான்னு கேட்ட வள்ளுவர் சொல்வாரு. உன்ட்ட வந்து இவனா இல்லன்னு கேட்டான்னு வச்சுக்க, நீ எப்படி கொடுக்கணும் தெரியுமா? வாழ்க்கையில இனிமே அவன் யாத்தியும் போய் இல்லைன்னு கேட்கிறாரு. பெற்ற தாய் மேலையும் அன்பு. அவனால சூரியனுக்கே பெருமை. சூரியனே மகனை காப்பாத்த பார்த்தாலும் அவன் சொல்லல, அப்பா கேட்டா கொடுத்துருவேன், நீ தந்தை தான் சொன்ன கொடுக்காமனா இருக்க மாட்டேன். உணருங்கள் கதாபாத்திரங்கள். அத கடவுள் என்ன விஷயம், எல்லாத்துக்கும் அடிப்படை இறைவன், அது தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய ஆனாலும் அவர் தானே ஜொலி முடிக்காரு. நம்ம இலக்கியங்களை சொல்லிக் கொடுக்கும்போது ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் சொல்லி என்னென்ன பாத்திரம், அதான் காரணம். அவனுக்கு கொடுக்கறத வர வரணும் தெரியாது. எதை கேட்டாலும் கொடுக்கறது. குந்தி போய் கேட்டது அவன் உயிரத்தானே, தம்பி கொண்டுருவான் நினைக்கிறது. அம்மாட்டே சொன்னான், தம்பியால் நான் விழுந்துருவோம்மா, அப்ப மட்டும் நீ என்ன அனாதைய சாக விட்டுறாத, உன் பிள்ளைன்னு சொல்லி அழுது என்ன ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிடும். அப்படி அழும்போதுதான் இவன் பஞ்சபாண்டவர் ஓடி வரான், எங்க அண்ணனான்னு ஆடுறானுங்க. அம்மா அதுல இருந்துதான் இல்ல தர்மனோட சபதம் போடுறான், இனிமே பெண்களுக்கு வந்து எந்த மர்மத்தையும் மறைத்து வைக்கிற சக்தியை கடவுளே கொடுக்காதன. அதனால நான் பொம்பளை போனா ரகசியமே வச்சுக்கிற மாட்டாடு, ஓத்தி ஓத்தி எப்படியாவது சொல்லிடுவாங்கண்ண. எனக்கு கர்ணனை பேசும்போது எனக்கு அழுகை வந்து, ஒரு குழந்தை உன்னதமான இடத்துல பிறந்து ஒரு நல்ல தாய்க்கு பிறந்து மறைமுகமாக வைக்கப்பட்டனால தான் அந்த குழந்தை வாழ்க்கை சீரழிஞ்சு. ஒண்ணு சூரியனாதி என் பிள்ளைன்னு சொல்லிருக்கலாம்ல உலகத்துக்கு, அவனுக்கு எல்லாம் ஸ்டேட்டஸும் கிடைச்சிருங்களாயா? சங்கடம் பாருங்க. முழுமையான வில்வித்தை தெரிஞ்சு போராடுவானா அவன் போய் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டுக்கான்னு, ஜாதி சான்றிதழ் கேட்டுக்கான யாருன்னு. என் பெரிய பையனுக்கு சாதிலாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்தேன். சுகான சினிமாவில் இருக்கான அவனுக்கு. அவன் 10ஆம் கிளாஸ் எழுதும் போது வீட்டுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்தோம். இப்ப என் வீட்டுக்காரர் கேட்டேன், என் அம்மா சிரிக்கான்னு, நீங்க சாதிலாம் இல்லைன்னு. அவங்க ஹெட்மாஸ்டர் வந்து சாதி சான்றிதழ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. என் அப்பா சொல்லி கொடுத்தாங்களே என்னன்னு கேட்கிறேன். நான் ஹெட்மாஸ்டர் கூட சொன்னேன், இந்தியன் படி சேர்த்துக்கிறேங்கன்னு. சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எனக்கு தெரியாது. அப்புறம் தாசில்தார்ட்ட தான் சர்டிஃபிகேட் வாங்கணும். நாங்க நம்ம தம்பி ஒருத்தன் இருந்தான், பட்டாட்சியர் தான் தம்பி முத்துக்குமார சாமி இருக்கான் தாசில்தாரா. நான் கூட கேட்டேன், தம்பி இவனுக்கு ஒரு சாதி சான்றிதழ் வேணுமே. அவன் சொன்னான் பேக்வேர்டு போட்டுத்தாரண்ணா, எல்லாம் பிள்ளை மாதிரி வெப்பில் பேக்வேர்டு போடுவேங்க, துழு வெள்ளாரணும் போட்டுருவான். அதுக்கு மேல இதா இருக்கான்னு கேட்டான், இசை வெள்ளாரணும் போட்டா மோஸ்ட் பேக் வேணும், அது போட்டா ஊர்ல வேற மாதிரி நினைப்பான், அது வேற ஜாதி. இப்ப சென்னை சிரிச்சே கேட்டேன், எப்படா ஊருக்கு மாத்துவீங்க என்ன, 500 ரூபா தான் வித்தியாசம்ட்டான். நம்மள கடவுள் ஒரு ஜாதியில பிறக்க வச்சிருங்க, தாசில்தார் 500 ரூபாய்க்கு மாத்தி விட்டுருதானே. அவன் படிச்சவன் தானே, படிச்சவன் சூதும் பாவம் பண்ணா போவான் போவான் ஐயோன்னு போவாங்க. பாருது படித்தவர் ஒழுக்கம் எல்லாம் போனா அந்த நாடு அழிஞ்சிருங்கிறான் பாருது. அதான் நடக்குது. கர்ணன் மேல கடவுளே கருணை காட்டல இல்ல கண்ணனே. அவன் மரணத்துக்கு பிறகு ஒரு கருணை காட்டி என்னத்துக்கு, முதல்ல காமிச்சிருக்கான் கண்ணன். கண்ண பரமாத்மான்னா அதுதான். கண்ணன் என்பது மோக வடிவம், ராமன் என்பது காதல் வடிவம் பாரு கண்ணதாசன். கண்ணன் மோக வடிவம், ராமன் தான் காதல் வடிவம்னு படிக்க குழந்தை இளைஞர்கள்லாம் சொல்ல நிறைய தெரிஞ்சுக்கிறேன். கர்ணனை பத்தி எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் பூரா அவங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு இந்த புராணம் சொல்ற மாதிரிலாம் சொல்ல தெரியல, இந்த கேரக்டர் என்ன அங்க இருந்திருக்கு. இங்க சகுனி தப்பு பண்ணல பாத்தீங்களா, அவன் எல்லாருமே தீயவன் நினைக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிருக்க, அவங்க குடும்பத்தை அவன் கேவலப்படுத்திருக்கான். துரியோன பாதாள செல்ல போட்டு பட்டி போட்டு கொண்டு இருக்கான். அதுக்கு பழிவாங்கத்தான சொந்த தங்கச்சி பிள்ளைகளை பூரா அழிச்சுட்டாவே 100 பேரை வந்து போயிட்டான்ல. இன்னொன்னு நம்பிக்கை தான் பெருசு, எண்ணு பெருசு இல்ல, 5 தான் எண்ணு, இங்க 100 இல்ல. 5 எப்படி 100 வென்றதுன்னா, 100 பக்கம் அநீதி இருந்தது, 5 பக்கம் நீதி இருக்கு. தைரியமா இருக்கணும், வெல்லணும்.
இன்றைக்கு கர்ணனை பற்றி பார்க்கலாம். கர்ணனை பற்றிய ஏற்கனவே ஒரு பதிவு ஆதன் ஆன்மீகம் இதிகாசங்களின் கதை நிகழ்ச்சியில் இருக்கிறது, அதையும் ஒரு தடவை நீங்க பாத்துருங்க. கர்ணன் மிக சிறந்த கொடை வள்ளல். கார்த்திகைக்கு பிந்திய மழையும் இல்லை, கர்ணனுக்கு பிந்திய கொடையும் இல்லை என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் தன் புகழ் பேசப்பட வேண்டும் என்று அவன் விரும்பினான். கொடை குணம் என்பது அவனுக்கு பிறவியிலேயே இருந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. என்ன கொடுப்பான், எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான், பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான், இவை யாவும் குறை என்றால் தன்னை கொடுப்பான், தன் உயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே என்று கர்ணனை பற்றி கண்ணதாசன் எழுதுகிறார். மிக சிறந்த கொடை வள்ளல், ஆனால் அந்த குணம் அவனுக்கு பிறவியிலேயே இருந்ததா என்றால் இல்லை. பிறகு எப்படி அவன் கொடை வள்ளல் ஆனான் தெரியுமா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி நம்மை எத்தனையோ பேர் புறக்கணிப்பு செய்திருப்பார்கள். நீ அழகா இல்ல, நீ நல்லா படிக்கல, நீ வசதியான வீட்டுல பிறக்கல, நீ ஒரு ஏழ்மை நிலையில இருக்கிற, உன்னுடைய தோற்றம் சரியில்லை, உனக்கு படிப்பு வரல, உனக்கு திறமை இல்லை, ஏதேதோ காரணங்களை சொல்லி நம்மை மற்றவர்கள் புறக்கணிக்கலாம். ஆனால் ஒரு சிறு வெற்றி வந்து விட்டா, சின்ன வெற்றி போதும், யாரெல்லாம் நம்மை புறக்கணித்தார்களோ அத்தனை பேரும் நம்மை தேடி வருவார்கள். கர்ணன் எல்லோருக்கும் நடந்த ஒரு போட்டியிலே கலந்து கொள்ள போகிறார். இதுல என்ன தவறு இருக்கிறது? எல்லாருக்கும் ஒரு போட்டி, நானும் கலந்துக்கிறேன்னு வரான். ஆனால் அங்கே இருந்த அத்தனை பேரும் கர்ணனை பார்த்து, உன் பிறப்பு என்ன, உன் அம்மா யார், உன் அப்பா யார், உன் குலம் என்ன, ஏதுவுமே தெரியாத நீ எப்படி இதில் கலந்து கொள்ளலாம் என்று ஏளனம் பேசினார்கள். அவனுடைய உயிர் நண்பன் துரியோதனன், என்னதான் துரியோதனன் கெட்டவன் என்று நாம் எல்லாம் பேசினாலும் நட்பிலே அவன் அவ்வளவு நல்லவனாக இருந்தான். எல்லாரும் கர்ணனை ஏளனம் செய்த உடனேயே துரியோதனனுக்கு மனசு தாங்கல, என் நண்பனையா இழிவாக பேசுகிறீர்கள் என்று சொல்லிதான் கர்ணனை அங்க தேசத்திற்கு மன்னனாக்குகிறான். இப்ப கர்ணனும் ஒரு நாட்டுக்கு ராஜா, ஆனா என்ன இருந்தாலும் அது துரியோதனன் கொடுத்தது தானே. எல்லாருமே வந்து என்ன பெரிய கர்ணன், துரியோதனன் கொடுத்ததுல தானே வாழ்றான் அப்படின்னு பேசி இருப்பாங்க. அந்த காலத்துல நிச்சயமாக பேசி இருப்பார்கள். கர்ணன் பார்க்கிறான், எல்லோரும் என் பிறப்பை ஏளனமாக பேசுகிறார்கள், அம்மா அப்பா தெரியாதவன் என்று பேசுகிறார்கள், பிறகு துரியோதனன் கொடுத்த நாட்டை வச்சுக்கிட்டு இருக்கான் என்று ஏளனம் பேசுகிறார்கள். அப்படி என்றால் எனக்கென்று ஒரு தனி குணம் வேண்டாமா என்று யோசித்துதான், எல்லோருக்கும் கொடுப்பது, தான் தான் மிக சிறந்த கொடைவள்ளல் என்கிற பெயரை வாங்குவது என்று அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, மகாபாரதத்தில் வில்லிபுத்தூரார் மிக மிக தெளிவாக சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு பாடல் அந்த பாடல், இறைஞ்சிய வேந்தர்க்கு எல்லாம் இருப்பு அளித்து எதிர்ந்த வேந்தர் நிறம் செறி குருதி வேலோன் நினைவினோடு இருந்த போதில் அறம் செறி தானம் வன்மை அளவிலாது அளித்து நாளும் புறம் சுவர் கோலம் செய்வான் பூபதிக்கு உரைக்கலுற்றான் என்பது பாடல். இதுல கடைசி நான்கு வரியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கர்ணன் எப்படி கொடை செய்தானாம், அறம் செறி தானம், அறத்தோடு செய்யப்படுகிற காரியத்துக்கு மட்டும்தான் கொடுத்தானாம். நான் ஒரு நாலு பேரை போய் கொலை பண்ணணும், பணம் கொடு அப்படின்னா அது கெட்ட காரியம். தீய காரியங்களுக்கு, கெட்ட காரியத்திற்கு அவன் கொடுக்கவில்லை, அறத்தோடு செய்யப்படுகிற காரியங்களுக்கு அவன் கொடுத்தான். அறம் சரி தானம் வன்மை அளவிலாது கொடுத்து, அளவே இல்லாம கொடுத்தானா கர்ணன். நாளும் ஒவ்வொரு நாளும் அதை செய்கிறான். ஏனென்றால் எனக்கு இருக்கிற அவப்பெயரை நீக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு நல்ல பெயர் எனக்கு வர வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அதனால செய்கிறான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு நீங்க கேட்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையா. அடுத்த வரியில வில்லிபுத்துரார் சொல்கிறார், புறம் சுவர் கோலம் செய்வான். மனசால கொடுக்கல. புறம் சுவர் கோலம்னா வீட்டுல சில வீடுகளை பாத்தீங்கன்னா வெளிப்புறம் மட்டும் ரொம்ப அழகா இருக்கும், நல்லா இருக்கும். உள்ள போய் பார்த்தோம்னா அதே தூய்மை இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதே மாதிரிதான் கர்ணன் புறம் சுவர் கோலம் வெளிப்புறத்துக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், உள்ள மனசால அவன் கொடுக்கல. மனசுல வருத்தம் இருந்தது, ஏண்டா எல்லாரும் என்ன ஒதுக்குறீங்க, ஏண்டா எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறீங்க, ஏண்டா எல்லாரும் என்ன புறக்கணிக்கிறீங்க, இத மாத்தி காட்டுறேன்னு வெள்ளி மனசோட புறம் சுவர் கோலம் செய்வான் கொடுத்தான் என்று வில்லிபுத்தூரார் எழுதுகிறார். எதா இருந்தாலும் நம்ம ஆதாரத்தோட தானே பேசணும். அப்படித்தான் ஆரம்பத்தில் அவன் கொடுக்க ஆரம்பித்தான். ஆனால் கொடுக்க ஆரம்பித்த பிறகு அவனுக்கே கொடுக்காமல் இருக்க முடியவில்லை. அந்த குணம் அவனுக்கிட்ட வந்துருச்சு. ஆரம்பத்தில் புறம் சுவர் கோலம் செய்வானாகத்தான் கர்ணன் இருந்தான். ஆனா கொஞ்ச நாள்லயே கொடுக்காம அவனால இருக்க முடியல. யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்று கர்ணனே மாறிவிட்டான். அவன் குணமே மாறிவிட்டது. ஒரு செய்தி சொல்வார்கள், இது மகாபாரதத்தில் இல்லை, கிளை கதை உபகதைகளில் ஒன்று. கர்ணன் தங்க கிண்ணத்துல எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தானாம். இப்படி தங்க கிண்ணம் இடது கையில வச்சு வலது கையில அந்த எண்ணெய் எடுத்து இப்படி தலைக்கு தேய்ச்சிட்டு இருந்தானா. அந்த பக்கமா ஒருத்தர் வந்து, கர்ணா ஏதாவது கூட, நீதான் நிறைய பேருக்கு தானம் பண்றியே, எனக்கு ஏதாவது கூட அப்படின்னு கேட்ட உடனேயே கர்ணன் தன் கையில் இருந்த தங்க கிண்ணத்தை அப்படியே கொடுத்துட்டான். இந்த வச்சுக்கோ, எடுத்துட்டு போ. பக்கத்திலே இருந்தவர் கேட்டார், தானம் செய்கிற போது வலது கையாலதான் தானம் பண்ணணும், உங்க பணம் அப்படின்றதுக்காக அப்படி இடது கையாலெல்லாம் கொடுக்க கூடாது, அது வாங்குபவர்களை அவமதிக்கிற செயல், அதோடு இடது கையால் தானம் செய்தால் அந்த புண்ணியம் வாங்கினவருக்கு போயிடும், கொடுக்கறவங்களுக்கு கிடைக்காது. என்ன கர்ணா தங்க கிண்ணத்தை கொடுக்கற, அதை வலது கையில வச்சு இந்த அப்படின்னு கொடுக்க மாட்டியா, இடது கையிலே வச்சு கொடுத்துட்டியே. கர்ணன் சொன்ன பதில் மிக அழகானது நண்பர்களே, ரொம்ப அழகா கர்ணன் சொன்னான். கொடுத்திருக்கலாம் தான், இந்த இடது கையில இருக்கிற தங்க கிண்ணத்தை வலது கையில மாத்தி இந்த அப்படின்னு கொடுத்திருக்கலாம் தான், ஆனா இடது கையிலிருந்து வலது கைக்கு தங்க கிண்ணத்தை மாத்துறதுக்குள்ள தங்க கிண்ணத்தை போய் கொடுக்கணுமான என் மனசு மாறிட்டா என்ன பண்றது. எவ்வளவு ஒரு அழகான பதில் கர்ணன் சொல்லியிருக்கான் பாருங்க. கொடுத்திருக்கலாம் தான், வலது கையால கொடுத்தால்தான் தானம் செய்த புண்ணியம் கிடைக்கும்னு எனக்கும் தெரியும், ஆனா கிண்ணத்தை இப்படி கை மாத்துறதுக்குள்ள மனசு மாறிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனாலதான் அப்படியே கொடுத்துட்டேன் என்று கர்ணன் சொன்னதாக ஒரு கதை உண்டு. கர்ணன் நிறைய அவமானப்பட்டிருக்கிறார். கர்ணன் என்கிற கதாபாத்திரம் சந்தித்த அவமானங்கள் மிக பெரியது நண்பர்களே. வாழ்க்கையில நமக்கு வர கஷ்டம் ஒண்ணுமே இல்ல. கர்ணனை படிக்கிற போது அம்மா கைவிட்டாள், அப்பா கைவிட்டார், குரு கைவிட்டார், கடவுள் கூட நீ செய்த புண்ணியத்தை எல்லாம் கொடு என்று வாங்கி கொண்டார். அத்தனை பேரும் கைவிட்ட கதாபாத்திரம் கர்ணன். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் என்னை எல்லோரும் புகழ வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதற்காகத்தான் அவன் கொடுக்க ஆரம்பித்தான். அதுவே அவனுடைய குணமாக மாறி கொடை என்றாலே கர்ணன் தான் என்று இன்றளவிற்கும் அவனுடைய புகழ் நிலைத்து நிற்கிறது. நான் கல்லூரியில பேராசிரியா வேலை பார்த்தேன். ஒரு மாணவி வந்து அழுவா, நான் ரொம்ப கருப்பா இருக்கேன்னு கிளாஸ்ல யாருமே பேச மாட்டேன்றாங்க. சீ கருப்புன்னு சொல்றாங்க, கருப்புன்னு கூட சீ கருப்பு இப்படிதான் சொல்றாங்க என்ன. நான் அந்த மாணவி கிட்ட சொன்னேன், ஒரே ஒரு தடவை நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி காட்டு, கிளாஸ்ல எல்லாரும் ஒன்னதான் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்லுவாங்க, ஒன்ட்டதான் ஏதாவது சந்தேகம்னா வந்து கேட்பாங்க. அந்த பொண்ணு அதே மாதிரி படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அவ தான் கிளாஸ் லீடர். சீ கருப்பு சீ கருப்புன்னு சொன்ன எல்லாரும் அவ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின உடனே லீடர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. மிஸ் கிட்ட போய், லீடர் உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க அப்படிதான் சொல்லணுமே தவிர சீ கருப்பு என்ன வந்து பார்க்க சொன்னாங்க நான் சொல்ல முடியும் இல்லை. சீ கருப்பு கருப்பின்னு சொன்ன அத்தனை பேரும் லீடர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவள் அந்த அளவிற்கு கடுமையாக படித்தாள். மனசுல ஒரு சின்ன அறிவுரை தான் நான் கொடுத்தேன், உள்வாங்கிட்டு படிச்சுட்டான். அதே மாதிரிதான் கர்ணன் என்னை எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க, துரியோதனன் தயவுல நான் வாழ்றேன் நினைக்கிறாங்க, ஆனா எனக்குன்னு தனியா ஒரு புகழ் வேணுமே என்றுதான் அவன் கொடுக்க ஆரம்பித்தான். புறம் சுவர் கோலம் செய்வான், ஆனால் கொடுக்க 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 அவனுக்குள்ளே ஒரு கொடை குணம் வந்துவிட்டது. கொடுக்காமல் அவனால் இருக்கவே முடியவில்லை. இன்றைக்கு கர்ணனை பற்றி பேசுகிற யாரும் எத்தனையோ மேடைகளில் கர்ணனை பற்றி நான் தனி சொற்பொழிவு கூட செய்திருக்கிறேன். எத்தனையோ மேடைகளில் எல்லாரும் கர்ணனை பேசுகிற போது கொடைவள்ளல் கொடைவள்ளல் என்றுதான் பேசுகிறோமே தவிர யாருமே அன்றைக்கு அவனை அவமானப்படுத்திய போது எல்லோரும் சொன்னார்களே அந்த வார்த்தைகளை யாருமே பேசுறதில்லை என்றால் கர்ணன் அந்த அளவிற்கு வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் நீங்கள் அவமானப்படுகிற போது புறக்கணிக்கப்படுகிற போது எல்லோருமாக சேர்ந்து கொண்டு உங்களை கேலி ஏளனம் கிண்டல் செய்கிற போது கர்ணனை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். என்கிட்ட ஒரு திறமை இருக்கும், எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும், அதுல நான் ஜெயிப்பேன், அதுல நான் பேர் வாங்குவேன், அதுக்கு நான் உதாரணமா இருப்பேன். அப்போது என்னை கேலி செய்த அத்தனை பேரும் என்னை வியந்து பார்ப்பார்கள் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக வர வேண்டும். இதை கேட்ட பிறகு கர்ணன் நமக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்பதை ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கொடை வள்ளல் கர்ணன் என்றுதான் இன்றைக்கு வரைக்கும், தானம் கொடை என்றாலே அதற்கு உதாரணம் கர்ணன் தான் என்றால், அன்றைக்கு அவன் தான் சந்தித்த அவமானத்திலிருந்து மீள்வதற்கு என்ன வழி என்று யோசித்தான், அதிலே அவன் ஜெயித்தான். ஆகையால் நண்பர்களே, கர்ணன் என்கிற இதிகாச கதாபாத்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த மகத்தான பாடத்தை நம் மனதிற்குள்ளே எடுத்துக்கொண்டு கர்ணனை போல நாமும் நம்முடைய தனித்தன்மை எதுவோ அதிலே ஜெயித்து காட்டுகிற போது நம்மை அவமானப்படுத்திய அத்தனை பேரும் நம்மிடம் வந்து சேர்வார்கள் என்பதை சொல்லி மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்னொரு செய்தியுடன் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
காணாயின்பம் கலிந்ததேனோ காதல் திருமண ஊர்வலம் கா